ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குருவர் தாம் வாழி ஏழ் பாரும் ஐயா அவர்களுரை தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹா. ஸ்ரீ வெங்கடகுருவே நமஹா. அடியார் குலாங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வாராகவும் அழகுக்கு வடிவாக இருப்பவரும் கலியன்னென்றே கொண்டாடப்படும் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்தார். பெரிய திருமொழியில் இருந்து முதல் 10 7 திருமொழியில் முதல் 5 பாசுரங்களுக்கு உண்டான வைசிஷ்டத்தை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை கொண்டு முதல் பகுதியில் நாம் அனைவரும் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். இப்பொழுது அடுத்த 5 பாசுரங்களை கொண்டு அதற்குண்டான அர்த்த விசேஷங்களையும் அவருடைய வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு லக்ஷ்மி நரசிம்மனின் திருவடித்தாமரைகளிலும் யதீந்திரரும் யதீந்திர பிரவணரின் திருவடித்தாமரைகளிலும் அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமியின் திருவடித்தாமரைகளிலும் சிரசாதண்டம் சமர்ப்பித்து தொடங்குகிறேன். இப்படி ஒரு அபூதபூர்வமான உருவத்தை கண்டா இரண்யனுக்குண்டான கதியை பத்தி பாடின ஆழ்வார் இந்த பாட்டில் அவுணனுக்கு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட நபூதோ நபவிஷ்யதி என்கிறா போலே அத்வித்தீயமான உருவத்தை கொண்டு அவதரித்த எம்பெருமானை கண்டவுடன் தேவதைகளுக்கு உண்டான கதியை பத்தி அத்தியுதமாக வர்ணிக்கிறார் இந்த 6 பாட்டில். எரிந்த பைங்கண் என்று தொடங்கி, எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாய் எயித்தொடுதெவ்வுருவம் என்ன இருந்துமானோர் கலங்கையோடா இருந்த அம்மானதிடம் நெறிந்தவேயின் முளையுள் நின்று நீ நெறிவாயொழுவை திரிந்தவானை சூடு பார்க்கும் சிங்கவேல் குன்றமே. எரிந்த பைங்கண் என்கிறார். சிற்றத்தாலே அதாவது மகாகோபத்தாலே அக்னிஜுவாலையைப் போலே ஜுவலிக்கிறார் சிவந்த கண்கள் என்கிறார். அதாவது சிங்கத்தின் ஜாத்திக்கு அனுகுணமான பசுமையை உடையா கண்ணை உடையா என்கிறார். இலங்கு பேழ்வார் எயித்தோடு ஒளிவுடன் கூடின பெரியவாயை கோரமான பற்களை கொண்டு தோன்றின நரசிம்மனுடைய உருவத்தை கண்டு இதெவ்வுருவம் என்று இருந்துவானோர் கலங்கியோட அவமானதிடம் என்கிறார். இதற்கு முன்பு கண்டறியாத உருவமாக இருப்பதால் இதென்ன வடிவு என்று தேவதைகளும் பயத்தாலே கலங்கி போய் அங்கும் இங்கும் ஓடி கால் தடமாறி பிற்பாடு ஒருவர் புக்க இடத்திலே மற்றொருவர் புகர முடியாமல் சிதறி ஓடும்படியான உருவத்துடன் தோன்றின வம்மானான எம்பெருமான் வசிக்கும் இடம் எப்படி இருக்கிறது என்றால், நெறிந்தவேயின் மலையுள் நின்று நீயருவாயுதுவை என்கிறார். அதாவது நெருக்கத்தாலே ஒன்றோடொன்று இகழ்ந்து நெறிந்திருந்துள்ள மூங்கில் மரத்தின் புதர்களில் நின்றும் புலிகள் பெருவழியிலே வந்து சேர்ந்து திரிந்தவானை சூடு பார்க்கும் சிங்கவேல் குன்றமே. யானைகள் செல்லும் பெருவழியிலே காத்திருந்து யானைகள் வந்தவுடனேயே அதன் மேல் பாய்ந்து யானையினுடைய மஸ்தகத்தை பிளந்து அத்தை பானம் பண்ணுகைக்காக துணிந்து நிற்கும் புலிகள் கூட்டம் நிறைந்தவிடம் சிங்கவேல் குன்றம் என்கிறார் ஆழ்வார். எரிந்த பைங்கண்ணை உடைய எம்பெருமான் வசிப்பதற்கு ஏத்தமாக இடமாக இருக்கிறது என்று ரசமாக வர்ணிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இப்படிப்பட்ட பயங்கரமான இடத்தில் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கும் நரசிம்மன் தான் உக்ரரூபத்துடன் தோன்றின அக்காலத்தில் தேவதைகளுக்கு உண்டான கதியை பற்றி வர்ணித்த ஆழ்வார் இந்த 7 பாட்டில் அவனுடைய இந்த உக்ரரூபத்தாலே மூலகுக்கும் உண்டான கதியை பற்றி அத்தியுதமாக வர்ணிக்கிறார். மனைத்த சிற்றம் என்று தொடங்கி, முனைத்த சித்தம் என்று தொடங்கி, முனைத்த சீத்தம் வின் சுடப்போய் மூலகும் பிறவும் அனைத்து மஞ்ச ஆளறியாய் இருந்தவம்மானதிடம் கனைத்த தீயும் கல்லுமல்லா வில்லுடை வேடருமாய் திணைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே. முனைத்த சீத்தம் வின் சுடப்போய் என்கிறார் நரசிம்மமூர்த்தி. இரண்யன் மீது அளவுக்கு மீறின கோபத்தை கொண்டிருந்ததால் அந்த கோபம் அக்னியாக மாறி அந்தரிக்ஷம் அதாவது மேலுலகளவும் போய் நன்றாக பரவி அவ்விடத்தையும் தகிக்க ஆரம்பித்தனா என்கிறார் ஆழ்வார். மூலகும் பிறவும் என்கிறார். அதாவது அந்த கோபாகனியின் வேகம் எவ்வளவுக்கு இருந்ததென்றால் திரைலோக்கியமும் பிரம்மாதிகளுடைய குடியிருப்பும் எரிந்து போகும் அளவுக்கு பரவி அனைத்தும் அஞ்சா ஆளறியாயிருந்த பம்மானதிடம் பிரம்ம ருத்ர இந்திராதி தேவதைகள் அனைவரும் சர்வலோக சம்ஹாரமாக ஆண்மைத்தனத்துடன் மனுஷத்வத்தையும் சிம்மத்வத்தையும் கலந்திருக்கும் உருவத்துடன் பிறந்த நரசிம்மனைக் கண்டு பயந்து வியந்து நிற்கும் அளவுக்கு ஆளறியான எம்பெருமான் வசிக்கும் இடம் எப்படிப்பட்டது என்றால், கனைத்த தீயும் கல்லுமல்லா வில்லுடை வேடருமா என்கிறார். அதாவது எரிந்த போது உண்டான வெடுவெடு என்கிற ஓசையை உடைய நெருப்பும் அந்த நெருப்பிலே வைக்கோல் போலே வெந்து கொண்டிருக்கும் கல்லுகளும் இவை எல்லாவற்றையும் மிஞ்சின கொடுமைத்தனத்தை உடைய கொடியவர்களான கையில் எப்பொழுதும் வில்லை பிடித்து திரிந்து கொண்டிருக்கும் வேடர்களுக்கு வாசஸ்தானமாக இருக்கும் இடமாக இருந்து தினைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே என்கிறார். அதாவது உதவாதார்க்கு கண்ணாலே காணலாம்படி சென்று கிட்டி கண்ணெரிச்சல் படுவதற்கும் அவகாசம் இல்லாதபடி இருக்கும் தேசம்தான் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கும் சிங்கவேல் குன்றம் என்கிறார். மூவுலகமும் எரியும் அளவுக்கு கோபாகனியை கொண்ட நரசிம்மனால் சம்ஹரிக்கப்பட்ட இரண்யனாலே பிரம்மருத்ராதிகள் அனுபவித்த பாடென்னா அவன் மாண்டின பிற்பாடு அவர்கள் செய்த காரியங்கள் என்ன என்கிறதை இந்த எட்டாம் பாத்தில் வர்ணிக்கிறார் ஆழ்வார். நாத்தழும்பா என்று தொடங்கி நாத்தழும்பனான் முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த அங்கோளாலறியாய் இருந்தவம்மானதிடம் காய்த்தவாகை நெத்தொலிப்பா கல்லதர் வேங்கலலை போய் தேய்த்த தீயால் விஞ்சுவக்கும் சிங்கவேல் குன்றமே. நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் என்கிறார். நாவானது தளம்பேறும்படியாக சதுர்முகனும் தேவர்களில் தலைவனான ருத்ரனும் ஹிரண்யனுக்கு பயந்து கொண்டு தம்முடைய லோகத்தை விட்டு மனுஷ உருவத்தை கொண்டு ஹிரண்யனிடமிருந்து ஒளிந்து கொண்டு அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தார்கள் என்று பிரம்மருத்ராதிகள் ஹிரண்யனால் அனுபவித்த பாடை பற்றி வர்ணிக்கிறார் ஆழ்வார். எப்போது அந்த ஹிரண்யன் எம்பெருமான் நரசிம்மனின் கையில் அகப்பட்டு மாண்டானோ அந்த விஷயம் தெரிந்தவுடன் தம்முடைய நிஜஸ்வரூபத்தை கொண்டு முறையால் ஏத்த அங்கோள் ஆளறியாயிருந்த மம்மானதிடம் எம்பெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து சேஷத்துவ பிராப்தியாலை அவனை முறைப்படி ஸ்தோத்திரம் பண்ண அவர்களுக்கு ஸ்துத்தியனாய்கொண்டு அவ்விடத்திலே இதற்கு முன்பு அனுபவித்தறியாத நரசிம்மனாய் காட்சி கொடுக்கிறான் எம்பெருமான் என்கிறார். முறைப்படி என்றால் மாறி மாறி ஸ்துதியை பண்ணுகிறார்கள் என்றபடி. அதாவது எப்படி நாம் கோஷ்டியில் முறைப்படி பாசுரம் பாடுகிறோமோ அதே போல பிரம்மனும் ருத்ரனும் மாறி மாறி ஒரு சந்தை பிரம்மனும் ஒரு சந்தை ருத்ரனும் இப்படி மாறி மாறி ஸ்துதியை பண்ணுகிறார்கள் என்றபடி. இப்படி ஸ்துதிக்கு தகுந்தவனான சர்வேஸ்வரன் தங்கும் இடம் எப்படி இருக்கிறது என்றால் காய்த்தவாகை நித்தொழிப்பா என்கிறார். அதாவது காய்கள் காய்ந்து தொங்கப்பெற்ற வாகை மரங்களின் நெற்றுக்களானவை அதாவது இலைகள் முதலானவை காற்றடைத்ததால் கலகலவென்று நன்றாக ஒலியை செய்து கொண்டு இருக்கும் இடமாக இருந்து அது மட்டுமல்லாமல் கல்லதர வேங்கலை போய் தேய்த்து தீயால் விஞ்சிவக்கும் சிங்கவேல் குன்றமே என்கிறார். அதாவது கல்வெளியிலே எழுந்த வேங்கலையை உண்டு கலல் மூங்கில் மரங்கள் ஆகாயத்தளவும் ஓங்கி வளர்ந்து ஒன்றோடொன்று ஓராய்ந்து நெருப்பு பற்றி எரிந்து பிரம்மருத்ராதிகள் வசிக்கும் இடத்தளவும் பரவி மொத்த ஆகாயமே சிவந்து கிடக்கிற தேசமாக இருக்கிற சிங்கவேல் குன்றத்தில் நித்தியவாசம் பண்ணுகிறான் சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார். சிங்கவேல் குன்றத்தில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த காற்று காற்று இலைகளின் நெருப்பின் ஓசையும் பிரம்மருத்ராதிகள் எம்பெருமானுக்கு பண்ணின ஸ்துதியின் ஓசையும் ஒன்றோடொன்று ஒப்பிட்டு சொல்லலாம் என்று ரசமாக வர்ணிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. எட்டு பாட்டுக்களால் எம்பெருமானின் கோர உருவத்தை பற்றியும் அவன் எழுந்தருளியிருக்கும் சிங்கவேல் குன்றத்தின் கோரத்துவத்தை பற்றியும் பாடின ஆழ்வார் இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆசிரியர்கள் இதை நினைத்து அஞ்ச வேண்டாம் என்று இந்த ஒன்பதாவது பாட்டில் பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு அபயத்தை அழைக்கிறார். எப்படி கண்ணன் கோபாலன் தீர்த்தத்தில் நின்று அர்ஜுனனுக்கு முதலில் கர்மஜான பக்தி இத்தியாதி யோகங்களை பற்றி தெரிவித்து கடைசியில் சர்வதர்மான் பரித்தியஜா மாமேக்கம் சரணம் பிரஜா என்று சர்மஸ்லோகத்தை அருளி செய்து அபயத்தை அழைக்கிறானோ, அதே போல இங்கு திருமங்கையாழ்வாரும் எம்பெருமானுடைய கோரஸ்வரூபத்தை பற்றியும் அவன் எழுந்துரளி இருக்கும் சிங்கவேல் குன்றத்தின் கோரத்துவத்தை பற்றியும் முதலில் தெரிவித்து கடைசியில் பிராட்டியை முன்னிட்டு அவனை அடைய சுலபோபாயத்தை தெரிவிக்கிறார் இப்பாட்டின் மூலமாக. அதாவது முன்பு பிறந்ததெல்லாம் அர்ஜுனனின் நெஞ்சை சோதிக்கைக்காக என்று பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுப்படியில் சொல்லுகிறபடியே இங்கு ஆழ்வாரும் செய்தார் என்று கொள்ளலாம். ஆக இப்பாட்டின் மூலமாக பிரபிராட்டியாரை புருஷகாரமாக முன்னிட்டு ஈஸ்வரன் திருவடிகளை உபாயமாக பத்துகிறது எப்படி என்று நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் ஆழ்வார். நல்லை நெஞ்சே என்று தொடங்க, நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் அல்லி மாதர் புல்ஹ நின்றா ஆயிரந்தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்பா புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லு சில்லென்று ஒல்லராதா சிங்கவேல் குன்றமே. நல்லை நெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சை அத்தியந்த பிரீத்தியுடன் அழைக்கிறார் ஆழ்வார். அவருக்கு தம் நெஞ்சின் மீது இத்தனை பிரீத்தி எதற்காக என்றால் எனக்கு பாங்கான நெஞ்சே என்கிற காரணத்தை கொடுக்கிறார். எம்பெருமானிடத்தில் இத்தனை பிரேமையை கொள்ளுவதற்கு உதவி கொண்டிருக்கும் நெஞ்சாகையாலே எனக்கு பாங்கான நெஞ்சே என்கிறார் என்று ஆழ்வாரின் நெஞ்சுக்குண்டான விசேஷ குணத்தை எடுத்து காட்டுகிறார் சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை. நான் தொழுதும் நாங்கள் தொழுது உஜ்ஜீவனத்தை அடையலாம் என்கிறார். யாரை தொழுது உஜ்ஜீவனத்தை அடைய வேணும் என்றால் நம்முடைய நம்பெருமான் என்கிறார். நம்பெருமான் என்றாலே போதுமே, நம்முடைய நம்பெருமான் என்று ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் அடியார்த்திரத்தில் அவன் மிகவும் விதேயனாயிருக்கும்படியை காட்டுகிறது என்கே. அதாவது நித்தியசூரிகளுக்கு அனுபாவியனாயிருக்கும் போலே நமக்கும் ஆசிரயணியனாய் கொண்டு வந்து சந்நிதி பண்ணின சர்வேஸ்வரனாகையாலே நம்முடைய நம்பெருமான் என்று மிக்க ஆர்வத்துடன் சொல்லுகிறார் ஆழ்வார் என்று எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அல்லி மாதர் தாமரை பூவை தனக்கு இருப்பிடமாக உடைய பிற பிராட்டியார். புல்க நின்றார் கட்டி கொள்ளும்படி எழுந்தருளியிருக்கிறார். அதாவது பிற பிராட்டியார் கட்டி கொள்ளும்படி எழுந்தருளியிருக்கிற ஆயிரந்தோழன், ஆயிரம் திருத்தோர்களை உடைய சர்வேஸ்வரன். பிரம்மருத்ராதிகளும் பயந்து போகும் அளவுக்கு, தேவதைகளும் கலங்கி ஓடும் அளவுக்கு பிரதிகூலனான ஹிரண்யனை நிரசனம் பண்ணுகைக்காக பயங்கர உக்ரரூபத்தை கொண்ட எம்பெருமான் அனுகூலர் பக்கலிலேயும் கிருபையை பண்ணுகைக்கு உதவுவதற்காக அல்லிமாதர் அதாவது பெரிய பிராட்டி வந்து கட்டி அணைத்து நிற்கும்படி தன் சௌலபியத்தை வெளியிட்டருள்கிறான் என்றபடி. ஆயிரம் தோழன் இவள் வந்து அணைத்தாள், இவளை கட்டி கொள்ள ஆயிரம் தோள்கள் தேவைப்படுமாகையாலே ஆயிரம் தோள்களுடன் நிற்கிறான் என்கை. அப்படி இல்லாமல் இவளை கட்டி அணைத்து கொள்ளுகைக்கு ஆயிரம் தோள்களும் போதாதிரே என்று ரசோக்தியுடன் வர்ணிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணை மலர்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பாடுகிறபடியே பிராட்டியின் சேர்த்தியினால் உண்டாக்கக்கூடிய உடல் பூரிப்பு சொல்ல வேணுமோ என்கை. ஆக பிரே பிராட்டியார் சேர்த்தியான உடன் ஆயிரம் தோள்கள் தாமாகவே உருவாயிற்று என்கே. ஆயிரம் தோழனிடம் இப்படிப்பட்ட ஆயிரம் தோள்களை உடையவனான எம்பெருமான் வசிக்கும் இடமானது எப்படி இருக்கிறது என்றால் நெல்லிமல்லி கல்லுடைப்பா என்கிறார். நெல்லி மல்கி கல்லுடைப்பா அதாவது நெல்லி மரங்களானவை கல்லிடைகளிலே முளைத்து வளர்ந்து கல்லிடைகளிலே வேரோடுகையாலே அந்த வேர்கள் பருத்து அந்த கல்லு பாறைகளை உடைந்து கிடக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் புல்லிலை ஆர்த்தா, அதாவது மூங்கில் இலைகளின் ஓசை, பனியோலைகளின் ஓசை எப்பொழுதும் மாறாமல் ஒரே பிரகாரமாக ஒலித்துக்கொண்டே இருக்கும் இடம் என்கிறார். சில்லி சில்லென்றுள்ளராத சிங்கவேல் குன்றமே. வடமொழியில் சுவர்கோழிக்கு ஜில்லிக்கா என்று பெயர். அந்த சொல்லை இங்கு சில்லி என்று கிடக்கிறது. ஆக அந்த சுவர்கோழியின் ஒல்லராதா, அதாவது மாறாமல் இருக்கும் துவனி. இப்படி பல ஓசைகளை கலந்து ஒலித்து கொண்டே இருக்கும் இடம்தான் எம்பெருமான் எழுந்தொழியிருக்கும் சிங்கவேல் குன்றம் என்கிறார். ஆழ்வாரின் திருவுள்ளத்தை அப்படியே வெளியிட்டு அருள்கிறார் சுவாமி பெரிய வாச்சான் பிள்ளை. இந்த திருமொழியை ஸ்ரத்தையோடு பாடினவர்களுக்கு கிடைக்கும் பலம் என்ன என்பதை இந்த பத்தாம் பாசுரத்தின் மூலமாக சொல்லி இதை மங்கள பாசுரமாக தலை கட்டி அனுகிரகித்தருளுகிறார் திருமங்கையாழ்வார். செங்கனாளி என்று தொடங்கி செங்கனாளியிட்டிரைஞ்சும் சிங்கவேல் கொன்றுடையா எங்களேசன் எம்பினானை இருந்தமிழ் நூறு புலவன் மங்கையாளன் மன்ன தொழ்சீர் வண்டரை தார்கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே. செங்கனாளி இட்டிரைஞ்சும் சிங்கவேல் குன்றுடையா என்கிறார். வீரஸ்ரீயாலே சிவந்த கண்களை உடையா ஆளி, அதாவது சிங்கங்களானவே தங்களுக்கு பிரதிகூலமான மிருகங்களை அழைத்து அவற்றை எம்பெருமான் திருவடிகளே சமர்ப்பணம் பண்ணி அவன் திருவடிகளையே ஆசிரயித்திருக்கும் சிங்கவேல் குன்றம் என்கிறார். அதாவது நவம்சவமிதம் புண்ணியம் வேதபாரகமச்சுதா யக்னசீலம் மகாபிராஜ்யம் பிராமம் பிராமணம் சிவமுத்தமம் என்று ஸ்ரீ கண்டாகருணாழ்வானுடைய வச்சனத்தை இவ்விடத்தில் எடுத்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது கண்டாகருணன் என்னும் அவன் சிவனை அடிபணிந்திருந்தவன். அவனுக்கு ஹரியின் பேரை கேட்டாலே ஆகாத அளவுக்கு ஹரித்வேஷியாக இருந்தவன். எங்கு ஹரியின் பேர் தன் செவிக்கு விழுந்து விடுமோ என்று எப்பொழுதும் கண்டை, அதாவது ஒலிக்கும் மணியை தன் காதுகளுக்கு கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவன் ஒரு நாள் சிவனை குறித்து தனக்கு மோட்சம் வேணும் என்று கேட்ட காலத்தில் மோட்சமிச்சை ஜனார்தனார் என்கிறபடியே தனக்கு மோட்சம் கொடுப்பதற்கு அர்ஹதே கிடையாது, எனக்கு மட்டும் அல்லை ஜனார்தனனை தவிர மோட்சம் கொடுப்பதற்கு யாருக்கும் தகுதியே கிடையாது, ஆக எம்பெருமான் கண்ணன் கோபாலனால்தான் மட்டும்தான் உனக்கு மோட்சம் கொடுக்க முடியும். இப்பொழுது அவன் என்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். நீ அவன் திருவடிகளிலே விழுந்து மோட்சத்தை கேட்டால் கட்டாயம் கொடுப்பன் என்று உபதேசிக்கிறான். இத்தையறிந்த கண்டாகரணன் ஒரு ருஷியை கொன்று அவனுடைய பிணத்தை கொண்டு வந்து கண்ணன் கோபாலன் திருவடிகளிலே சமர்ப்பித்து தனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டுக் கொள்கிறான். அதை இவ்விடத்தில் எடுத்து காட்டுகிற பெரியவாச்சான் பிள்ளை எப்படி ஜாச்சோதிதமாக கண்டாகரணன் தனக்கு தோன்றினபடி பிராமணோத்தமனான ஒரு ருஷியை கொன்று அந்த சவத்தை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்து மோட்சத்தை பெற்றானோ, அதே போல இந்த சிங்கவேல் குன்றத்தில் வசிக்கும் சிம்மங்கள் தம்முடைய ஜாதிக்கனுகுணமாக யானைகளையும் மிக்க மிருகங்களையும் கொன்று அத்தை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்து அங்கே ஆசிரயித்துக் கொண்டிருக்கின்றனா என்று மிக அற்புதமாக விவரித்து காட்டுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இப்படிப்பட்ட சிங்கவேல் குன்றத்தில் எழுந்தருளியிருக்கும் எங்களீசன் எம்பிரானை, அதாவது சகல ஜகத்துக்கும் ஈசனாக இருப்பவன் எம்பிரான். பிரான் என்றால் உபகாரகன், அதாவது சம்சாரிகளான நம் போன்றவர்களும் சென்று ஆசிரயிக்கும்படியாக அதி சௌலபியமாக இருக்கும் சகல ஜகத்துக்கும் ஈசனான உபகாரகனாக இருக்கும் எம்பெருமானை இருந்தமிழ் மூல் புலவன், ஒருவரால் சுலபமாக கரை காண முடியாத அளவுக்கு கிருஷ்ணமாக இருக்கும் தமிழ் சாஸ்திரோக்தமானப்படியை அதி சுலபமாக கரை கண்ட ஞானாதிக்கத்தை உடையவராக மங்கையாளன் திருமயங்கைக்கு நிர்வாகக்கராக இருக்கும் அவரான மண்ணு தோழ்சியர் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்கிறபடியே லக்ஷ்மணனைப் போல நிலை நின்ற பாரதந்திரம் என்னும் ஸ்ரீயை அதாவது ஐஸ்வர்யத்தை உடையவரானா? வண்டரைத்தால் கலியன் வண்டுகளானவை மதுபானம் பண்ணி அறையா நின்றுள்ள மாலையை உடைய கலியன் என்றே பெயர் பெற்றார். செங்கையாளன் சகலரும் அனுபவிக்கும்படியாக பண்ணினா மகோதாரனானா? திருமங்கையாழ்வார் அருளைச் செய்தா செஞ்சொல் மாலை வல்லவர் சிவிக்கினிய செஞ்சொல்லே என்கிறபடியே செஞ்சொல் மாலையானா இந்த பிரபந்தத்தை இந்த திருமொழியை அதாவது அறிய வேண்டிய அர்த்தங்களை உள்ளபடி கற்றுக்கொண்டு செவிக்கு இனிக்கும்படி சொல்லுபவர்களுக்கு தீதிலரே, நரசிம்மன் விரோதியை போக்குகையாலே அவர்களுக்கு பொல்லாங்கு வாராதிரே, அதாவது அவர்களுக்கு தீயது எதுவும் நடக்காதபடி நரசிம்மமூர்த்தியானவன் ரட்சிக்கிறான் என்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட திவ்யாத்புதமான சிங்கவேல் குன்றத்தை பத்தியும் அங்கு எழுந்துள்ளிருக்கும் கோளரியான எம்பெருமான் நரசிம்மனை பத்தியும் ஏன் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு அடியேனுக்கு உபகரித்துக் கொடுத்த சகலருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான திவ்ய பிரபந்தமான பெரிய திருமொழியை அருளிச் செய்த ஸ்ரீ திருமங்கையாழ்வாரின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இத்திருமொழிக்கு அழகான வியாக்கியானத்தை அருளிச் செய்த அருளிச்செய்து நமக்கு உபகரித்தருளினா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இதீந்திரரும் இதீந்திர பிரபரனின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலையாண்டான் சுவாமியின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். அடியேன் ராமானுஜதாசி ஸ்ரீகிருஷ்ண தபஸ்வினி. ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயே நித்தியமங்கலம் ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.